ಈಶೈಲೇ ಸದಯಾಪಾತ್ರಂ ಹಿ ಭಕ್ತ್ಯಾತಿಗುಣಾರ್ಣವಂ ಯತೀಂದ್ರಪ್ರವಣಂ ವಂದೇ ನಮ್ಯಜಾ ಮಾತರಂ ಮುನಿಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ. ಐಪ್ಪಸೀಲೋಣಂ ಅವಿಟ್ಟಂ ಸದಯಮಿವೈ ಒಪ್ಪಿದವಾ ನಾಳ್ಹಳುಳಹತ್ತೀರ್ ಎಪ್ಪುವಿಯುಂ ಬೇಸಿ ಪುಹಳ್ ಪೊಯ್ಗಯಾರ್ ಭೂತತ್ತಾರ್ ಪೇಯಾಳ್ವಾರ್ ತೇಸುಡನೇ ತೋನ್ನ ಸಿರಪ್ಪಾಲ್. ஐப்பதி மாதத்துக்கு ஒரு ஆச்சரியமான வைலட்சண்யம் உண்டு. முதலாழ்வார்களின் அவதாரம் என்ன, பிள்ளை லோகாச்சாரியரின் அவதாரம் என்ன, மணவாள மாமுனிகளின் அவதாரம் என்ன என்ன, இந்த மாதமே அடியார்களுக்கு உற்சவத்துக்கு குறைவில்லாத மாதமாக அமைகிறது. அதிலும் ஐப்பசியில் ஓணம் என்பது இன்னும் சிறப்பு மிக்கது. திருவோணம் எம்பெருமானின் நட்சத்திரமாகவும் முதலாழ்வார்களுக்குள்ளே முதன்மையானவராக திகழும் பொய்கையாழ்வாரின் திருநக்ஷத்திரமாகவும் பிள்ளை லோகாச்சாரியரின் திருநக்ஷத்திரமாகவும் அமைவதால் முப்பரியூட்டின திருநக்ஷத்திரமாக அமைந்து இது சிறப்பு பெற்றதாக இருக்கிறது. முதலாழ்வார்கள் அவர்களுக்கு என்ன ஏத்தம் என்ன, ஆழ்வார்களுக்குள்ளே முதலிலே வந்து அவதரித்து நத்தமிழால் நூல் செய்து நாட்டை உய்த்த பெத்திமையோர், அழகிய தமிழாலே எம்பெருமானை பற்றி பாசுரங்களை பாடி நாட்டை உய்த்தவர்கள் என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய சீர்மை. அதில் முதலாழ்வார்களுக்குள்ளே முதல்வராக திகழக்கூடியவர் பொய்கையாழ்வார். அவரின் வைபவத்தை அனுபவித்து கொண்டு வரும் கிரமத்திலே அவர் பாடிய முதல் திருவந்தாதி பாசுர அனுபவத்தை நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதிலே எம்பெருமானின் ஆஷ்டித சௌலபியம், சௌலபியமாகிற குணம், ஆஷ்டிரர்களுக்கு எளியவனாக இருக்கிறான் எம்பெருமான், பத்துடை அடியவர் கெளியவன். எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான இருக்கக்கூடிய குணம் என்னன்னா, நந்தகோபன் செல்வன். கண்ணபிரானுக்கு என்ன சீர்மை, பராத்பரன் எம்பெருமான், மிகப்பெரியவன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் தன் அடியார்களோடு கலந்து பரிமாறுவதற்காக அடியார்களுக்கு எளியானாய் இருக்கிறான், அவர்களுக்காக மிகவும் தாழ்ந்த செயல்களை தான் செய்கிறான், தன்னை அழிய மாறியும் காரியம் செய்கிறான், அவ்வளோ சுலபனாக இருக்கான் அந்த எம்பெருமான் அப்படின்னு அந்த எம்பெருமானின் அற்புதமான குணத்தை பாடக்கூடிய மூன்று பாசுரம் இன்னைக்கு நம் அனுபவத்திற்கு விஷயம். அறியும் உலகெல்லாம் யானேயும் அல்லேன், பொறிகள் சிலை உணம் ஊர்ந்தாய், பெரிகமலும் காம்பே மென்தோழி கடைவெண்ணெய் உண்டாயை, தாம்பே கொண்டு ஆர்த்த தழும்பு, தழும்பிருந்த சான்கணான் தோய்ந்தவாமங்கை, தழும்பிருந்த தாழ் சகடஞ்சாடி, தழும்பிருந்த பூங்கோதையாள் வெறுவ பொன்பயரோன் மார்விடந்த வீங்கோத வண்ணர் விரல், விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணெய் கண்டு ஆய்ச்சி உரலோடு உறப்பிணித்த நான், குரலோவாது ஏங்கி நினைந்து அயலார் காண இருந்திலையே ஓங்கோத வண்ணா உரை. கிருஷ்ணாவதார சரித்திரம் என்ன, ராமாவதார சரித்திரம் என்ன, நரசிம்மாவதார சரித்திரம் என்ன என்ன, எம்பெருமானின் சௌலபியத்துக்கு ஆஷ்டிரர்களிடத்தே அவன் எளியவனாக இருக்கக்கூடிய தன்மையை எடுத்து பொய்யாழ்வார் மூணு பாசுரம் பாடியுள்ளார். இங்க முதலில் இந்த முன்னாடி இந்த பாசுரத்துக்கு முன்னாடியே எம்பெருமானே நீ எவ்வளவு சுலபன் தெரியுமா, பராத்பரன் நீ, மிக பெரியவன் நீ, ஆனாலும் நீ உன்னை தாழ விட்டு கொண்டும் அடியார்களை ரட்சிக்கிறாய், அவர்களோடு கலந்து பரிமாறுவதற்காகவே அவதாரங்களை செய்கிறாய், ரொம்ப சுலபனாக இருக்கிறாயே அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்போது ஒரு கேள்வி, என்னம்மா உமக்கு தெரியும், நான் ரொம்ப சுலபன்னு நீ சொல்கிறீரு, அது என்னம்மா உமக்கு தெரியும்? அதுக்கு தெரிவிக்கிறார் ஆழ்வார், எனக்கு மட்டுமா தெரியும்? அறியும் உலகெல்லாம் யானேயும் அல்லேன், நான் மட்டுமா தெரிஞ்சுட்டுருக்கேன் அதை? அறியும் உலகெல்லாம் நீ பொறிகொள் சிறை ஊனமூர்ந்தாய், கருடவாகனாரூடனாக கருடவாகனத்திலே நீ எழுந்தருளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானே, இது அவனுடைய பரத்வத்தை தெரிவிக்கக்கூடியதான பதம். நீ என்ன பண்ண? வெறிகமலும் காம்பே மென்தோழி கடைவெண்ணெய் உண்டாயை தாம்பே கொண்டு ஆர்த்த தழும்பு. ஒரு வெண்ணெயை களவாண்டு லோகம் பூரா உனக்கு சொத்து, இந்த நித்திய விபூதி லீலா விபூதி பூரா உன் சொத்து, ஆத்மாக்கள் எல்லாவும் உன்னுடைய சொத்து. அப்படி இருக்கக்கூடிய நீ வெண்ணெய திருடிட்டன்னு அந்த யசோத பிராட்டி ஒரு கயிற எடுத்து, அதுவும் எப்படி இவனை கட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு கயிறை எடுத்து கட்டினாளான்னா கிடையாது, ஒரு அருந்த கயிறு, அந்த கயிறு அப்படியே கீழே கிடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அருந்த கயிறு, அதை எடுத்து உன்னை உரலோடு கட்டினாலே அந்த தழும்போடையே நீ இருந்துட்டுருக்கிய, ஏதோ ஒரு பரிபவமாக எடுத்து. அப்போ என்ன பண்ணுவா? அந்த பரிபவத்தை யாருக்கும் காட்டக்கூடாது, ஏதோ ஒரு யாரிடத்துக்கும் தெரிவிக்கக்கூடாது, அது யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணுன்னு இருப்பாளே. ஆனால் எம்பெருமான் அந்த தழும்பு இருக்கோ இல்லையோ, அந்த தழும்பை நன்னா ஊரெல்லாம் அறியும் வண்ணம் காட்டி கொண்டு இருக்கிறான் தாமோதரகா என்ன, அதையிட்டே ஒரு பெயரை திருநாமத்தை தனக்காக ஸ்வீகரித்து கொண்டு அந்த எம்பெருமான் அதை தனக்கு ஒரு போக்கியமாக கொள்கிறானே, என்ன எளிமை, என்ன எளிமை! மேன்மை பாராதே, அந்த யசோத பிராட்டி தான் உடல் நோவ கடைந்த வெண்ணெயை உண்டாய் நீ தாம்பே கொண்டு ஆர்த்த தழும்பு. கையில் கிட்டியதொரு அருந்த தாம்பை கொண்டு, அதாவது எம்பெருமானுக்கு போய் ஒரு திருவாபரணம் சமர்ப்பிக்கிறார், ஒரு திருப்பவரிவட்டம் சமர்ப்பிக்கிறார். எப்படி சமர்ப்பிப்போம்? ஐயோ, இது எம்பெருமானுக்கு, எம்பெருமானுக்குன்னு தனக்காக எம்பெருமானுக்காக தனியாக எடுத்து வச்சு, அதில் எந்த நோவும் வராமல் அதை ரொம்ப சுத்தமாக ஒரு இடத்துல வச்சு, இது எம்பெருமானுக்குன்னு நன்னா சேர்த்து சேர்த்து பாரித்து பாரித்து சமர்ப்பிப்பார்கள். பராத்பரன் எம்பெருமானுக்கு கட்டுவதற்கு இது கண்ணனை கட்டணும் அப்படின்னு ஒரு கயிறை தனியாக எடுத்து வச்சு கட்டியிருந்தா கூட ஆழ்வாருக்கு வருத்தம் இருந்திருக்காதோ என்னமோ. ஆனால் இங்கே கீழே கடந்த ஒரு கயிறு எப்படி இருக்குது, கையில் கிட்டியது ஒரு, அங்கே அப்படியே இவனை கட்டணும்னு பார்த்தா பக்கத்தில் ஏதோ கீழே ஒரு கயிறு கிடக்கிறது, அந்த கயிறை எடுத்து அருந்த தாம்பை கொண்டு, அதுவும் ஏதோ பூரா பெரிய தாம்பாக இருக்கான்னா கிடையாது, அது அறுபட்டு இருக்கக்கூடிய தாம்பு, அதை எடுத்து நீ கட்டுண்டு இருந்தாயே எம்பெருமானே, உன்னுடைய நீர்மை, உன்னுடைய சௌலபியம், அதை எங்கே போய் சொல்வது? அதை ஒரு பெயரை கொண்டு தாமோதரன் என்னும் பெயர் சூட்டும்படி இருந்தாய் நீ, இதை உலகம் பூரா அறியும். நான் ஏதோ நான் மட்டும் தெரிஞ்சுட்டுருக்கேன்னு நினச்சிட்டுருக்கியா? இல்லை, அறியும் உலகெல்லாம். ஆகையால் நீ அடியாரோடு கலப்பதையே இயல்பாக உடையவன் என்பது நாடறிந்த விஷயமென்னு கருத்து. இந்த எம்பெருமானுக்கு இயல்பே என்ன? அடியாரோடு கலந்து பரிமாறுதல். தான் பெரியவன் என்கிற பரத்வத்தை விட்டு அந்த அடியாரோடு கலந்து பரிமாறுகிற எளிமையே கொண்டவன், அதை இயல்பாகவே கொண்டவன் எம்பெருமான் என்று கருத்து. அப்போது எம்பெருமானிடத்த அடுத்த பாசனம் என்ன? ஓ, அங்கொன்னும் இங்கொன்னுமாக எளிமையை காட்டுவதற்கு அடியாரோடு கலந்து பரிமாறுவதற்காக ஒரு தழும்பு, தாமோதரன் ஒரு தழும்பு, அதை காட்டுட்டோ அடியாரோடு கலந்து பரிமாறுவதே இயல்புன்னு சொன்னால் எப்படி? அந்த தழும்பு நன்னா வயிற்றுக்கிட்ட இருக்கு, உதரத்தில் இருக்கு, ஒரு வேஷ்டி, ஒரு உத்திரியத்தை கட்டினா தழும்பு மறைஞ்சு விடப்படுது. அப்படி ஏதோ ஒன்று ஒரு அவதாரத்தில் ஒரு ஜேஷ்டித்தத்தை சொல்லி அவனுக்கு தான் இயல்புன்னு சொன்னால் செயலியாக வருமா? அப்படின்னா ஒரு தழும்பை மறைப்பதற்கு ஒரே ஒரு ஜேஷ்டித்தமாக அது மட்டும்தான் சொல்வதற்கு அவதாரந்தோறும் அண்ணோ நீ இதை செய்துள்ளாய். தழும்பிருந்த சாங்கனான் தோய்ந்த மாமங்கை, தழும்பிருந்த தாழ் சகடம் சாடி, தழும்பிருந்த பூங்கோதையாள் வருவ பொன்பெயரோன் மாறுவிடந்த வீங்கோத வண்ணார் விரல். இந்த அவதாரத்தில் உதரத்தில் இருந்தது ஒரு வஸ்திரத்தை கொண்டு மறைச்சிக்கலாம். தழும்பிருந்த சாரங்கனான் பரம சுகுமாரமான திருமேனி ராமபிரானோடது, பரம சுகுமாரமான திருமேனி சீதா பிராட்டியோடது, அந்த சுகுமாரமான சீதா பிராட்டியோட திருமேனியை அந்த திருக்கைகளை பெருமான் மீது அவள் வருட நினைத்தாள். ஐயோ, நம்ம கை எம்பெருமானுடைய திருமேனியை விட சுகுமாரம் கொஞ்சம் குறைஞ்சது தான், நம்ம கைப்பட்டு அந்த எம்பெருமானுக்கு ஏதோ நோவு வந்துடுமோ, அவனுடைய சுகுமாரத்துக்கு ஒரு குறைவு ஏற்பட்டு விடுமோ என்று பிராட்டியே கூட பயந்து பயந்து காரியம் செய்வாள். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அடியார்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக சாருங்கமென்னும் வில், அந்த வில்லில் நானை ஏற்றியதால் படிந்த ஒரு தழும்பு, அந்த நானாலே வந்த தழும்பு, அது எம்பெருமானுடைய திருக்கைகளிலே தழும்பை சுமந்து என்னதுமாம் சுமந்தது என்னதுமாம் அடியார்களை அசுரர்களிடத்திலிருந்து ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக கையில் நீ சாரங்கத்தை ஏந்தினாயே, அந்த சாரங்கத்திலே நானே ஏற்றி அடியார்களை ரட்சிப்பதற்கும் அசுரர்களை கொள்வதற்குமாக நீ அந்த சாரங்கத்தை உபயோகப்படுத்தினாயே, அப்போ கையில் ஒரு தழும்பு ஏற்பட்டதே, அதை மறைச்சிட முடியுமா? ஒரு அவதாரம்னு சொன்னால் இந்த கையில் இருக்கக்கூடிய தழும்பை எங்கே சொல்ல? தழும்பிருந்த சாரங்கனான் தோய்ந்த மாமங்கை, தழும்பிருந்த தாள் சகடம் சாடி. கணபிரான் குழந்தையாக இருக்கா, அந்த சமயத்தில் ஒரு அசுரன் என்ன செய்கிறான், தான் சக்கர வடிவிலே வந்து அந்த கம்சனினுடைய ஆக்ஞையினாலே கண்ணனை போக்கிவிட வேண்டும், கண்ணனை அழிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு அசுரன் சகடாசுரன் சக்கரத்தில் வந்து நிற்கிறான். எம்பெருமான் பார்த்தான் இந்த அசுரனை அழிக்க வேணும், அவனுக்கு இந்த அசுரனை அழிக்க வேண்டுங்கிறத நோக்கோட அந்த கண்ணபிரானாகிற குழந்தையை யசோத பிராட்டியோ நந்தகோபாலனோ குழந்தையை தூக்குவதற்காக வந்தா என்னை விட்டு அவளை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு எடுத்து ஒரு குழந்தை பாலுக்கு அழுமா போதே காலை உதைத்து அப்படியே அந்த குழந்தை அழறது, அந்த கால் அந்த சகடத்தில் பட்டது, அந்த அசுரன் போனான், அழிந்து போனான் அந்த அசுரன். இந்த திருவடிகள் மிகவும் சுகுருமாரமான திருவடிகள், அந்த திருவடிகள் ஆஷ்டித்தர்களை ரட்சிப்பதற்காக அந்த எம்பெருமான் சகடாசுரனை முடித்தானே, அந்த தழும்பு இருக்கே அதை எங்கனா மறைக்க, தாமோதரன்னு ஒரு தழும்பு உதரத்தில் இருக்குன்னா மறைச்சுடலாம், நான் தழும்பையும் எப்படி மறைக்க, காலிலே உண்டான தழும்பை எங்கே கொண்டு மறைக்க? பூங்கோதையாள் வருவ பொன்பயரோன் மார்படைந்த வீங்கோத வண்ணர் விரல், அந்த தழும்பு இருந்த அதாவது அடுத்து ஆஷ்டித லக்ஷணம் ரக்ஷணம்னாலே அடியார்களை காப்பாற்றுதல் அப்படின்னாலே பிராட்டி தான் முதல்ல நீர் செய்யவேணும் முதல்ல நீர் செய்யவேணும்னு சொல்லுவள். அடியார்கள் காரியம்னா பிராட்டியை போல உகக்குவார்கள் யாரும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பிராட்டியே, ஓ பிரளய காலம் வந்து விட்டதோ என்று பயப்படும்படியாக இருக்கக்கூடியதான ஒரு திருமேனி வீங்கோத வண்ணர், பொங்கும் கடல் வண்ணன் என்னுமா போலே இருக்கக்கூடிய அந்த திருமேனியை எடுத்துக்கொண்டு நரசிம்ம ரூபத்தை எடுத்துக்கொண்டு அந்த இரணியனை தன் விரல்களாலே அவனுடைய மார்பை பிளந்தான் எம்பெருமான். அந்த தழும்பை எங்கிருந்து மறைக்க? பிரகலாத ஆழ்வானுக்காக இவ்வளோ காரியம் பண்ணினான் எம்பெருமான். பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் ஆயிரநாமம், அவன் எங்கிருக்கான்னு கேட்குறான், எங்குமுழன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையால் அப்படின்னு பிரகலாத ஆழ்வான் கேட்டமைக்காக எம்பெருமான் தான் வந்து இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தானே, அந்த தழும்பை எங்கிருந்து மறைக்க? ஆக ஆஷ்டித்தர்களுக்கு ஆலங்கால் படுவது என்பது ஆஷ்டித்தர்களிடத்தே ஆலங்கால் பட்டு தன்னை அவர்களுக்கு அவர்களோட கலந்து பரிமாறுவதையே இயல்பாக கொண்டு அவர்களுக்காக காரியம் செய்வதையே இயல்பாக கொண்டு தான் மிகவும் எளியவனாக இருக்கக்கூடியவற்றை தன் இயல்பாக கொண்டு சௌலபியத்தோடு இருக்கக்கூடியவன் எம்பெருமான் என்ன இந்த திவ்ய சரித்திரங்கள் மூலமாக உனக்கு தெரியவில்லையா அப்படின்னு கேட்குறார் எம்பெருமானை பார்த்து. அடுத்து பெருமான் சொல்கிறான், இந்த சரித்திரங்கள்லாம் சொல்கிறேர் வாஸ்தவந்தான், ஆனால் இந்த சரித்திரங்கள்லாம் நடந்தமை எங்கிருந்து அறிய அப்படின்னா, எம்பெருமானே நீயே சாட்சி என்னோ அயலாருக்கான இருந்திலையே, உனக்கு ஞாபகம் இல்லையா நீ தான் எப்படி இருந்த, விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணெய் கண்டு ஆய்ச்சி விரலோடு உறப்பிணித்த நான். ஆக எப்படி இருந்தான் எம்பெருமான், வெண்ணெயை எடுத்தான் யசோத பிராட்டி, வெண்ணெயை எடுத்து கண்ணன் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருந்தா. கண்ணன் பார்த்தான், களை உண்டுவது களை விட்டு உண்பது கண்ணனுக்கு பிடித்த காரியம், என்ன பண்ணான், அந்த வெண்ணெயை தான் திருடி வாயிலே போட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, வாயில் போட்ட மாத்திரத்திலேயே யசோத பிராட்டி இவனை கையும் கடவுமாக பிடிச்சிட்டான், விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணெய் கண்டு. சாப்பிட்டு இருந்தான்னா சாப்பிட்டு அகப்பட்டான், வெண்ணெயை திருடினா வாயில் போட்டான் நன்னா சாப்பிட்டுட்டான், சாப்பிட்டு அகப்பட்டினான்னா இல்லை இல்லை, விரலோடு வாயோடு, கையில் கொஞ்சம் வெண்ணெய் இருக்குது வாயில் கொஞ்சம் வெண்ணெய் இருக்குது, ஆனால் இன்னும் முழுங்க கூட இல்லை, இன்னும் சாப்பிட்டு கூட முடிக்கலை, அப்படி இருக்கக்கூடிய தருவாயிலேயே அகப்பட்டு விட்டான் கண்ணன் பெருமான். இங்கே தான் ஒரு கேள்வி, இவர் இப்படி தெரிவிக்கிறார் விரலோடு வாயோடுன்னு, விரலில் கை விரலில் கையில் வெண்ணெயை வச்சுட்டுருக்கான், வாய் தோய்ந்த வாயில் போட்டு வாயில் அப்படியே நினச்சி வச்சுட்டுருக்கான், இன்னும் சாப்பிடலை இன்னும் முடுங்கலைன்னு இவர் தெரிவிக்கிறார். ஆனால் பெரியாழ்வார் என்ன தெரிவிக்கிறார், வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு அதன் ஓசை கேட்கும் கண்ணபிரான் கத்த கல்வி. ஆக கண்ணபிரானுடைய கத்த கல்வி அவன் பயின சாஸ்திரம் என்ன அப்படின்னா, வெண்ணெயை நன்னா சாப்பிட்றது, அந்த சாட்டை பாத்திரம் இருக்கோ இல்லையோ அதை எடுத்து வெற்பிடையிட்டு, வெண்ணெயை சாட்டாச்சு இனிமேல் அந்த பாத்திரத்துக்கு என்ன பிரயோஜனம், அதை கல்லில் போட்டு உடைச்சி அந்த சத்தத்தை எடுத்து எம்பெருமான் சந்தோஷப்படுறான். ஆக இது அண்ணோ எம்பெருமான் பெத்த கல்வி அப்படின்னார். ஆக இங்கே ஒரு கேள்வி, இவர் என்ன சொல்கிறார், கையில் விரலோடு வாய் தோய்ந்த, கையில் வெண்ணெய் இருக்குது வாயில் வெண்ணெய் இருக்குது, அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அகப்பட்டுட்டான்றார். பெரியாழ்வார் என்ன சொல்கிறார், அவன் நன்னா வெண்ணெயை சாப்பிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் உடச்சி அது தன்னோ கண்ணபிரான் கத்த கல்வின்னார். இது எப்படி சரியாக வரும், வெண்ணெயை சாப்பிட்டு மாட்டின்றானா, வெண்ணெயை சாப்பிடாமல் வாயில் இருக்கும்போதே மாட்டின்றானா அப்படின்னா, அதுக்கு தான் நம்மாழ்வார் பாசனம் இருக்கே, வைகலும் வெண்ணெய் கைகலந்துண்டான். ஒரு திருட்டே வியாபாரமாக சதா சர்வ காலமும் பண்ணி கொண்டிருக்கிறான், எல்லா நாளும் இவனுக்கு என்ன வியாபாரம், வைகலும் வெண்ணெய், வைகலும் எப்போ பாரு என்ன காரியம் பண்ணிட்டுருக்கான், வைகலும் வெண்ணெய் கைகலந்து உண்டான், திருடி வெண்ணெயை திருடி சாப்பிட்றது தான் நித்திய காரியம். அப்படி இருந்தால் ஒரு நாள் வெண்ணெயை சாட்டு மாட்டின்றான், ஒரு நாள் வெண்ணெயை வாயில் வைக்கிற காலத்திலேயே மாட்டின்றான். ஆழ்வார்களுக்கெல்லாம் எப்படின்னா, இவன் வெண்ணெயை சாட்டுட்டான்னா வெண்ணெய் போகிறதே கோபிமார்களுடைய பாவம் என்ன, உறவு உந்தன்னோடு உறவேல் நமக்கிங் ஒழிக்க ஒழியாது ஆண்டாள் திருப்பாவையில் காட்டினான். அங்கே உறவு அப்படிங்கிற இடத்துல ஆச்சரியமாக தெரிவிக்கிறார்கள், எப்படிப்பட்ட உறவுனா, எம்பெருமான் இந்த வெண்ணெய் போன்ற போக்கிய பதார்த்தங்களை கொண்டால், ஐயோ அந்த பதார்த்தங்கள்லாம் போகிறது வியாபாரத்துக்காக வச்சுருந்த வெண்ணெய்கள்லாம் போகிறது அப்படின்னு வருத்தப்படுவோமா, இல்லை ஐயோ சாப்பிட்டு உனக்கு வயிற்றுக்கு உபாதை வந்துடுவோன்னு, அந்த வயிற்று உபாதை வரக்கூடாதுங்கிறதுக்காக மருந்தை சேகரித்து கொண்டு வைத்து கொண்டிருக்கும் உறவு. ஆக ஆழ்வார்கள் எப்படிப்பட்டவர்கள், எம்பெருமான் வெண்ணெயை நன்னா சாப்பிட்டுட்டா ஐயோ உடலோடு சேருமோ, அந்த வெண்ணையால் எம்பெருமானுக்கு என்ன உபாதை வருமோன்னு வயிறுபிடித்து கொண்டு இருப்பார்கள். வாயில் வெண்ணெயை வச்சுட்டு மாட்டின்றானா, ஐயோ குழந்தை வாயில் தான் வெண்ணெயை தோய்ந்தது, இன்னும் சாப்பிடக்கூட இல்லை, சாப்பிடாத ஒரு குத்தத்துக்கு இப்படி மாட்டிண்டு தழும்பாலே கட்டுண்டப்பட்டு இருக்கானே எம்பெருமான்னு வருத்தப்பட்டு வயிறு பிடிக்கும் கோஷ்டியரன்னும் ஆழ்வார்கள். அதுதான் தெரிவிக்கிறார் இங்கே, விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணெய் கண்டு ஆய்ச்சி உரலோடு உறப்பிணித்த நான். யசோத பிராட்டி வாயை பார்த்தா வெண்ணெயை களவாண்டுட்டான்னு தெரிஞ்சுது, அதனால் இந்த உரலை பார்த்தா இவன் திருடினான்னு நீயும் சொல்லாமல் இருந்தியோ இல்லையோ, அதனால உரலுக்கும் கண்ணனுக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரி ஒரு தாம்பை எடுத்து அவனையும் அந்த உரலையும் கட்டினாள். குரலோவாது ஏங்கி அடுத்து இந்த மாதிரி கட்டின்ட்டா தப்பு பண்ணி மாட்டுண்டான் கண்ணபிரான். உடனே என்ன பண்ணோம், அழனமொழியோ குரலோவாது ஏங்கி நன்னா விம்மி சமுத்திரம் ஆகாசம் வரைக்கும் கேட்குற மாதிரி அழப்போறானா அப்படின்னா, அழும்போது துவனி வந்த நீ தப்பு பண்ணின்னு தான் நான் மாட்டின்ட என்ன அழ முற்பட்டால் இவன் என்ன பண்ணுவோ, நான் ஒரு கோலை எடுத்துட்டு இந்த மாதிரி நீ இப்படி எப்படி ஒரு அழலா, நீ பண்ண தப்பு கண்ணும் உன்னை நான் கட்டி வச்சிருக்கேன், அழுவியா நீ அழிக்க போறேன்னு ஒரு கோலை எடுப்போ அப்படி அதை பார்த்தா அதனால் குரலெல்லாம் வச்சு அழ முடியாது, அதனால் வசத்தியெல்லாம் பாடி அற முடியாது, அதனால் குரல் ஓவாது ஒரே ஸ்வரத்தோடு ஏங்கி அழப்பாக விம்மல் பொறுமலாய் ஏங்கி நின்னபடி எப்படி இருக்கான், அப்படியே விம்மிண்டே அண்ணா கத்தி அழுதான்னா கோலை எடுத்து காட்டுவேன், அதனால் ஒரே ஸ்வரத்தோடு விம்மிண்டுன்னு கண்ணபிரான் இந்த யசோத பிராட்டிக்கு பயந்தா போலே தான் விம்மிக்கொண்டு இருக்கிறான். குரலோவாது ஏங்கி நினைந்து சரி நாம் திருடிட்டோம் மாட்டின்ட்டோம், அதனால தான் இப்போ யசோத பிராட்டி நம்ம கண்டிக்கிறா, இனிமேல் நாம் திருடக்கூடாது அப்படின்னு கண்ணன் இருக்கானா அப்படின்னா, நினைந்து பெரிய திருப்பணி ஆயித்து நினைத்திருப்பது, அடுத்து எங்கே களவாடலாம், எங்கே வெண்ணெய் வச்சிருக்கா, அதை எப்படி எடுப்பது என்ன அதையன்னும் நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய். குரலோவாது ஏங்கி நினைந்து ஒரு பரிபவம் ஏற்பட்டுடுது, இப்படி கட்டி நிற்கிறா எம்பெருமான், ஒரு தப்பு பண்ணிட்டான் கட்டி உரலோடு நின்றுருக்கான்னா யாருக்கும் தெரியாது, அப்பா யாருக்கும் இது தெரிய வரலை அப்படின்னு இருக்குமானா, இல்லை அயலாருக்கான இருந்திலையே இவனாலே பஞ்சலட்சம் குடியினர் ஆயர்பாடியில் உள்ள பஞ்சலட்சம் குடிப்பெண்கள் எல்லாரும் இவனை பார்த்துட்டா, காணாதவர் ஒருவர் உண்டோ, ஒருத்தர் பார்க்காம இருப்பாளா இவன் இப்படி உரலோடு கட்டுண்டு இருப்பதை, புண்பட்டவர்கள் எல்லாரும் கண்ணனால் தீம்பு செய்யாதவர்களே அங்கே கிடையாது, அப்படி புண்பட்டவர்கள் எல்லாரும் எல்லா இடைப்பெண்களும் அத்தனை பேரும் காண இருந்திரையே மாட்டினுட்டான் கண்ணன், இவனுக்கு தேவை தான் இதெல்லாம், எவ்வளவு தீமத்தனம் பண்ணியிருக்கான், எவ்வளவு விஷமம் பண்ணினா எங்கள்கிட்ட மாட்டிண்டியா கட்டுண்டு இருக்கியா அப்படின்னு அங்கே ஆயர்பாடியில் பெண்கள் எல்லோரும் பஞ்சலட்ச குடி பெண்கள் எல்லாரும் பார்த்தா, அப்படி அயலாருக்கான இருந்திலையே ஓங்கோதவண்ணா உரை. ஆக இப்படி இவாள்லாம் வந்து சிரிச்சுட்டா ஐயோ பரிபவமாக போயிடுது ரொம்ப அவமானமாக போயிடுதுன்னு நினச்சியா நீ, இல்லை பெறாப்பயன் பெற்றவன் போலே, ஏதோ மகா நிதி கிடச்சா போலேயன்னு நீ இருந்த ஓங்கோதவண்ணா உரை. இதை கேட்கும்போது இந்த சரித்திரம் நடந்தபோது உன் திருமேனியில் என்ன ஒரு ஒளிவட்டம், ஒரு அணையை கட்டினா போலே, அணையை கட்டி ஆறுக்கு அலைகள் பெருக்குமா போலேயன்னும் உன்னுடைய திருமேனியில் இருந்த ஒளிவட்டம் இருந்தது, எவ்வளோ பிரகாசமாக இருந்த, எவ்வளோ சந்தோஷமாக இருந்த. ஆக என்னன்னா அடியாராலே கட்டப்பட்டு இருக்கான் எம்பெருமான், அந்த எளிமைத்தனத்தை ஸ்லாகிக்கிறான், இவா என்னை கட்டிட்டா அப்படின்னு சந்தோஷப்படுறான், அவள் என்னை பார்த்து சிரிச்சா, என்னுடைய அடியார் நான் கட்டினேன் மாட்டின்றேன்னு பார்த்து சிரிச்சாளே அதை நினச்சி சந்தோஷப்படுறான். அக்காலத்தில் எத்தனை உகந்திருப்பாய் அடியார் கைகளால் கட்டு உண்கையாலே அணை கட்டிய ஆறு போலே அலை வீசுகிறப்படியை சொல்லுகிறது உரை. இதை நீ என்ன சொல்லியிருக்க முன்னாடி, நான் ஒரு காலமும் பொய் பேச மாட்டேன், ஒரு காலத்திலையும் நான் இதுவரைக்கும் பொய் பேசினவன் கிடையாது, பொய்யை சொல்லக்கூடியவன் கிடையாது என்ன ராமாவதாரத்தை நீ தெரிவித்தையே, நஜபக்ஷே கதாச்சன என்ன, அப்படிப்பட்ட எம்பெருமானே நீ உரைக்க வேண்டும், நீ சொல்ல வேண்டும் அப்படின்னு பாடுகிறார் இந்த பாசுரத்து. ஆக அடியாறுகளுக்கு எப்போதும் எளியவனாக எம்பெருமான் இருக்கிறான், தன் பரத்வபாவத்தையெல்லாம் மறைத்து கொண்டு அவர்களோடு கலந்து பரிமாறுகிறான் எம்பெருமான், அவர்களுக்கு கையிலங்கு நெல்லிக்கனியாக இருக்கிறான் எம்பெருமான், அவர்கள் இட்டவழக்காய் இருக்கிறான் எம்பெருமான், அந்த சௌலபியமாகிற ஆச்சரியமான குணத்தை எடுத்து பொய்கை ஆழ்வார். நமக்கு இந்த மூணு பாசுரத்தாலே தெரிவித்துள்ளார். பொய்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.